இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகிழ்ச்சியின் அளவுகோலை பத்தி நாம பேசிட்டு இருந்தோம். எப்படி மகிழ்ச்சியின் அளவுகோல் மேலும் கீழுமாக ஏறுது இறங்குது அப்படின்றத பத்தி பார்த்தோம். இதை எப்படி எப்பவுமே ஒரே நிலையில வச்சுக்கணும் அப்படின்றத பத்தியும் நாம நிறைய பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா நம்ம வாழ்க்கையில நிறைய பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கை முறைகள் இருக்குது அப்படின்றத பத்தியும் நம்ம பார்த்தோம். அதை எப்படி மாற்றுவது அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த நிகழ்ச்சியில பேசணும். நம்ம மனசு குழந்தை மாதிரி. இந்த குழந்தை அப்படின்றத பாத்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு அது அழுதுது இல்ல அதுக்கு ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா நம்ம ஒரு நிமிஷம் நிறுத்தி நிதானமா என்னாச்சு உனக்கு அப்படின்றத நம்ம எப்படி கேட்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம மனசு அப்படின்ற ஒரு விஷயமும். மனசு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஆறுதல் நாம தான் படுத்தணும், அதை நாம தான் கவனிச்சுக்கணும். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சிஸ்டர் ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
எங்க எல்லாருக்குமே வந்து நீங்க அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அது ஒரே சீரா இருக்கணும், மகிழ்ச்சியின் அளவுகோல் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய மகிழ்ச்சியின் அளவுகோல் எப்படி இருக்குது அப்படின்றத பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்.
என்னுடைய மகிழ்ச்சியினுடைய நிலை கூட மேலும் கீழுமாக தான் இருக்கும். ஒரு நாள் முழுக்க கூட மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கேன். ஆனா என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னோட கவனம் அதுல இருக்கு. இப்ப கீழே இருக்கு, இதுக்கான காரணம் என்ன, அதை வந்து நான் வந்து கவனிச்சுக்க முடியுது. அந்த விழிப்புணர்வு தான் நமக்கு தேவை. இவ்வளவு காலமா நாம என்ன நினைச்சோம்னா நம்முடைய மகிழ்ச்சியினுடைய காரணம் வந்து வெளியில இருக்கிற சூழ்நிலைகள், வெளியில இருக்கிற மனிதர்கள் இல்லையா, அதையெல்லாம் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சோ நம்முடைய மகிழ்ச்சி கீழே இறங்கும் பொழுது இறங்கிடுச்சுன்னு தெரியும், ஆனா அதை எப்படி மறுபடியும் மேல கொண்டு வருதுன்னு தெரியாது. இப்போ நான் எங்களுடைய பிராக்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு இப்பொழுது விழிப்புணர்வு வந்திருக்கு. நம்முடைய கவனம் முழுவதும் நம்ம மேல இருக்கிறதுனால மகிழ்ச்சி எப்போ கீழே இறங்குது, எதனால இறங்குது அப்படின்றத பாக்குறோம். அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நாம தான். அதனால இப்போ எனக்கு இருக்கிற இந்த வலியோ இல்ல வேதனையோ பிரச்சனையோ எத்தனை நாளைக்கு நான் வச்சுக்கணும், ஏன் வச்சுக்கணும், இந்த கோபத்தை கூட நான் ஏன் வச்சுக்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணுவேன். ஒரு மணி நேரமா இல்ல சில மணி நேரங்களா இல்ல ஒரு நாளா அப்படின்றத நானே முடிவு பண்ண முடியும். உடனே அதற்கான மாற்றத்தை கொண்டு வருவதற்கு என்னால முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய கவனம் முழுவதுமே வந்து மற்றவர்கள் மேலதான். அவங்க ஏன் இப்படி பேசுறாங்க, இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க. நாம் அனைவருமே வந்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டே இருக்கும்.
சரியா,
யாருமே கேட்கல. நமக்கு என்ன உரிமை இருக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடுவதற்கு? யாரும் நம்மள ஒப்பீனியன் கேட்கல இல்லையா. ஆனாலும் நம்ம என்ன சொல்றோம்னா நம்முடைய கருத்து, நம்முடைய ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம இன்டர்ஃபியர் ஆயிட்டே இருக்கும். அதாவது வார்த்தைகள் மூலமாகத்தான் நம்ம சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை, எண்ணங்களின் மூலமாக கூட நாம யோசிச்சுட்டே இருக்கோம். இப்ப திடீர்னு யாராவது உள்ள வராங்க அப்படின்னா நம்முடைய கவனம் இமீடியட்டா அவங்க மேல போகும். அவங்களுடைய ட்ரெஸ் சென்ஸ், அவங்க எப்படி உடுத்திட்டு இருக்காங்க, அவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பார்வையை பாருங்க, இப்படி பல விதமான விஷயங்கள் வந்து நம்முடைய மனதுல ஓடிட்டே இருக்கும். சோ என்னுடைய எண்ணங்கள் கூட மற்றவர்களை பற்றியே நினைத்து கொண்டே இருக்கு. இப்போ வாழ்க்கை அப்படின்றது இப்போ ஒரு நாள் எடுத்துட்டா கூட ஒவ்வொரு நிமிடமும் தான் ஒரு சில காட்சிகளாக தயாராகிறது. அந்த காட்சிகள் முழுவதும் தான் ஒரு நாள். அப்படி எடுத்துக்கும் போது நம்முடைய ஒவ்வொரு நிமிடமும் நாம் மற்றவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நாம் நம்மை பற்றி சிந்திப்பது இல்லை அப்படின்றதான் நாம முக்கியமா கவனத்துல வச்சுக்கணும். இப்போ நமக்கு வந்திருக்கிற ஒரு விழிப்புணர்வு என்ன அப்படின்னா என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் என்னுடைய சக்தியை உபயோகப்படுத்துகிறது. என்னுடைய சக்தி என்பது நான் வீணாக்க கூடாது. அதுலதான் நம்முடைய கவனம் முழுவதும் இருக்கணும். நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். இவங்க எப்படி பேசணும், அவங்க அப்படி நடந்துக்கணும், இவங்க எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது, நினைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நான் விரும்புகிறபடி, என்னுடைய விருப்பப்படி, என்னுடைய ஆசையின்படி அவர்கள் மற்றவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கல்லை நான் உடைக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம்னு பல மணி நேரங்களை நான் உடைக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். கடைசியில் அது உடையவும் இல்லை, என்னுடைய டைம், என்னுடைய சக்தி வீணாக போச்சுன்னு நிச்சயமா உணர்வேன் இல்லையா. அதே மாதிரிதான் மற்றவர்களை நாம் மாற்றுவதற்கு முயற்சிப்பதும் கூட. நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு நம்முடைய கருத்துக்களை சொல்றதுனால, மற்றவங்களுக்கு நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றதுனால நாம் அவர்களை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறோம். ஆக்சுவலா அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க நல்லாவே இருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கையின்படி, அவர்களுடைய எண்ணங்களின்படி, உணர்வுகளின்படி அவங்க சரியா இருக்காங்க. ஆனா அது எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடித்த மாதிரி அவர்கள் இருக்க வேண்டும், எனக்கு பிடித்த மாதிரி அவர்கள் பேச வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம், அதனால் நான் கருத்தை வெளியிடுகிறேன், அதனால் அவர்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ எதில் நாம் மிகவும் கவனம் வைக்கணும் அப்படின்னா, என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் என்னுடைய சக்தி, அது வீணாக போய்கொண்டிருக்கிறது. ஏனால் என்னால் யாரையும் மாற்ற முடியாது, இந்த உலகத்தை மாற்ற முடியாது. ஸோ நாம் எல்லாரும் ஒரு நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த நாடகத்தில் வந்து நாம் பேச வேண்டிய வசனம் இருக்கிறது. ஆனால் நாம் பேச வேண்டிய வசனத்தை விட நாள் முழுவதும் பலருடைய வாழ்க்கையில் நாம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கோம். அவங்க இப்படி பேசணும், அவங்க இப்படி பேசணும் அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கோம். ஆனால் அவங்க அதை மாதிரி நடக்க போகிறதில்லை, அந்த மாதிரி அவங்க செய்ய போகிறதில்லை. ஆனாலும் என்னுடைய மனதில் முழுவதுமாக மற்றவர்களை பற்றிய விஷயங்களே நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன். அதாவது ஒரு தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பார்க்க போனேன். அதுல வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நடிகர் மூணு ஆக்டிங் செஞ்சிட்டு இருக்காரு. அதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, அந்த ஒரு நடிகர் பலவிதமான நடிகரை போல நடிக்க வேண்டும். ஸோ பலவிதமான வசனங்கள், பலவிதமான நடிப்பு, அது எல்லாத்தையும் அவரே செய்யணும். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப சக்தி மிகுந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ், பல தேசங்கள்ல மிகவும் புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சி. ஸோ அந்த நிகழ்ச்சியை அந்த நடிகர் வந்து நடித்து காமிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய கவனம் முழுவதும் வந்து அவருடைய அந்த நடிப்பின் மேலே, அவர் பேச வேண்டிய அந்த வசனங்களின் மேலதான் இருந்தது. ஏன்னா பலவிதமான வசனங்களை, விதவிதமான நடிப்பை அவர் ஒருத்தரே செஞ்சு காமிக்கணும். அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செல்போனுடைய மணி கேட்டுச்சு. ஒரு நிமிஷம் அந்த நடிகர் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு, அப்படியே நின்னுட்டாரு. அவருக்கு வசனம் மறந்து போச்சு, அவருக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியவில்லை. ஸோ ஒரு நிமிஷம் நின்னுட்டாரு, எல்லாமே வந்து எல்லாருமே அந்த ஆடியன்ஸ் கூட அப்படியே வந்து உறைஞ்சு போயிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம. அதுக்கப்புறமா தன்னை தேற்றிக்கொண்டு அந்த நடிகர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அந்த ஆடியன்ஸ் கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணாரு, தயவு செஞ்சு உங்களுடைய செல்போன் எல்லாம் சைலன்ஸ்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதை வந்து தொடர்ந்தார். இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நடிகன் வந்து தன்னுடைய நடிப்புல வந்து கதாபாத்திரத்தை செய்யும் பொழுது பலவிதமான ரோல்கள் அவர் செஞ்சிட்டு இருக்காரு, பலவிதமான வசனங்கள், பலவிதமான பங்கு எல்லாத்தையுமே செய்யும் பொழுது அந்த அந்த நேரத்துல அந்தந்த ரோல், அந்தந்த வசனத்தை அவர் பேச வேண்டியது இருக்கு. ஸோ அவருடைய முழு கவனமும் வந்து அதுலதான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவரால் அதை தொடர முடிகிறது. அப்போ ஒரு சின்ன செல்போனுடைய அந்த ரிங் டோனே வந்து அவரை அப்படியே நிறுத்தி வச்சிடுச்சு, ஒரே வச்சிடுச்சு. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம பலவிதமான ரோல்களை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, தாயாக, மகளாக, சகோதரியாக, அலுவலகத்துல மேனேஜர், பலவிதமான ரோல்கள், பலவிதமான டயலாக்ஸ், வசனங்களை பேச வேண்டியது இருக்கு. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்முடைய ரோல்ல நம்முடைய கவனம் இல்லாமல் நாள் முழுவதுமே வந்து நாம யாரை பற்றியாவது யோசித்து கொண்டே இருக்கிறோம், அவர்களுடைய வசனத்தை நாம் எழுதி கொண்டே இருக்கிறோம்.
எக்ஸாக்ட்லி, நம்ம வேலை ஒழுங்கா நடக்கணும், நான் எடுத்துக்கிற வேலை, இந்த வேலையை நான் ஒழுங்கா செய்யணும் அப்படின்னா என் கவனம் என் மேலதான் இருக்கணும். நீங்க சொன்ன அந்த தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் இந்த நாடக மேடை, இந்த மாதிரி நிறைய இடத்துல எல்லாருமே அவங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அப்படியே கொஞ்ச நேரம் மௌனத்துல இருந்துட்டு தான் வந்து அவங்க அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
இது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க அந்த இடத்துல என்ன முயற்சி செய்யறாங்க அப்படின்னா, ஒரு நிமிடம் வந்து தன்னுடைய மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து எல்லா விஷயங்களிலிருந்தும் தன்னை விடுபடுத்தி இப்பொழுது நான் செய்ய போகிற இந்த காரியத்துல வந்து என்னுடைய மனம் முழுவதுமாக லயிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த பயிற்சியை செய்யறாங்க. அப்போதான் இப்போ நாம செய்யற விஷயங்களை வந்து சரியாக செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அந்த பயிற்சியை செய்யறாங்க. இப்ப நாடகத்துல நடிக்கும் பொழுது கூட இப்போ நம்முடைய ரோலை வந்து நமக்கு நல்லாவே தெரியும். சோ நம்ம முழுவதுமாக அதுல கவனத்தை வச்சு நாம வந்து அதை நடிக்கும் பொழுதுதான் நம்மால அதை என்ஜாய் பண்ண முடியும். இப்ப 2 மணி நேரத்துல வந்து ஒரு நடிகன் வந்து நடிச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்க எப்படி நடிச்சிட்டு இருக்காங்க, அடுத்தவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்பொழுது அவனால தன்னுடைய ரோலை சரியா செய்ய முடியுமா? அவனுக்கு அவன் பேச வேண்டிய அந்த வசனங்கள் வந்து மறந்து போகுது, தன்னுடைய ரோலை அவன் வந்து மறந்து போறான். அப்ப நாம செய்யற எவ்வளவோ ரோல்ஸ் இல்லையா, நாம செய்யற எல்லா பங்குகளிலும் நம்முடைய கவனம் முழுவதுமாக இருக்கும் பொழுதுதான் அந்த பாத்திரத்தை நாம் சரியாகவும் செய்ய முடியும். என்னுடைய வசனத்தை நான் பேசாம இவங்க இந்த வசனத்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்பொழுது என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நிச்சயமா வந்து தோல்வி அடைஞ்சிரும். அதனாலதான் எதை எடுத்தாலும் நான் நம்முடைய வாழ்க்கையில வந்து எனக்கு வெற்றி இல்லை, நான் எதை செஞ்சாலும் என்ன திருப்திகரமா செய்ய முடியல, நான் எது செஞ்சாலும் மற்றவங்களை திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு சொல்றோம்.
நம்ம சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கவனம் அப்படின்றது நம்ம மேலதான் இருக்கணும்.
ஏன்னா இது எல்லாமே ஒரு பிலீஃப் சிஸ்டம், ஒரு நம்பிக்கைகள். என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்க தவறு செய்யறாங்க, நான் வந்து அவங்களை திருத்தணும். ஆனா நாம அந்த மாதிரி சொல்லும் பொழுது கூட நம்முடைய ரோல் என்ன, ஆஸ் அ பேரண்ட், ஒரு பெற்றோராக நான் குழந்தைக்கு வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கூட நமக்குள்ள என்ன ஒரு உணர்வு இருக்கணும் அப்படின்னா, நான் தாய் என்கிற ஒரு பங்கை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இதுவும் ஒரு ஆத்மா, இந்த வீட்டுல என்னுடைய குழந்தை என்கிற ஒரு ரோலை பிளே செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு உணர்வுல நான் இருக்கும் பொழுது எனக்குள்ள என்ன ஒரு எண்ணங்கள் உருவாகும், என்ன ஒரு உணர்வு ஏற்படும் என்றால், நான் ஆஸ் அ பேரண்ட், ஒரு தாயாக அந்த குழந்தைக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சரியாக வளர்வதற்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய வேண்டும், அந்த குழந்தை நன்றாக வளருவதற்கு நான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்க வேண்டுமோ அதை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நாம நினைச்சு செய்யும் பொழுதுதான் நம்மால அந்த வேலையையும் கூட அந்த ஒரு கடமையையும் கூட பொறுப்பையும் கூட சரியாக செய்ய முடியும்.
நான் என் குழந்தைங்களுக்கு எவ்வளவு பண்ண ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல, அவங்க எப்படி பண்றாங்க பாரு, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பாரு அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் வந்து சில பேர் வந்து புலம்புவாங்க. நீங்க அதான் வந்து சொன்னீங்க, வேற ஒரு கண்ணோட்டத்துல அதை பார்க்கணும்.
இந்த குழந்தை என்னுடைய உடைமை, இந்த குழந்தை என்னை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாமே செய்யும் பொழுது நாம் எப்படி அவர்கள் வாழ வேண்டும் நினைக்கிறோமோ, நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய வெறுப்புகள், அதை அவர்கள் மீது திணிக்கிறோம். அந்த குழந்தை ஏதாவது தப்பு செஞ்சிட்டா உடனே நமக்கு வந்து மனவேதனை ஆகுது, ஹர்ட் ஆகும் இல்லையா, அது ரொம்ப கஷ்டப்படுறோம், துக்கப்படுறோம். உடனே அந்த குழந்தைய வந்து மாத்தணும், திருத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம். ஸோ அந்த குழந்தை என்பது, அந்த ஆத்மா என்பது கூட தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்திருக்கு. அப்பொழுது அதனுடைய எண்ணங்கள், அதனுடைய உணர்வுகளும் வேறுபட்டு இருக்கும். அப்போ அவர்களுடைய எண்ணத்தின்படி வாழ முடியாமலும் பெற்றோருடைய எண்ணத்தினுடைய ஆசையின்படியும் வாழ முடியாமல் அது என்ன ஆகும்னா குழப்பத்துல வந்துடும். ஆஸ் அ பேரண்ட், ஒரு தாயாக நான் என்னுடைய பொறுப்பை சரியாக வகிக்க வேண்டும், அந்த பங்கை சரியாக நடத்த வேண்டும் அப்படின்றப்ப கூட என்னுடைய கவனம் முழுவதும் என் மேலேயே இருக்க வேண்டும். ஒரு பேரண்ட் வந்து ஒரு கைடு, ஒரு மென்டர், ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே தவிர எதையுமே வந்து ஃபோர்ஸ் செய்யக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில், நல்ல முறையில் வாழ்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்குள் சக்தியை வளர்க்க வேண்டும், எதையும் எந்த ஒரு சூழ்நிலையையும் கடந்து செல்வதற்கான சக்தியை அவர்களுக்குள் நிரப்ப வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையில் பிற்காலத்துல வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவர்களால் அதையும் கடந்து செல்ல முடியும்.
சமீப காலமா மேபி இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் வியூவர்ஸும் சரி என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி எனக்குள்ள அந்த எண்ணம் அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்றதெல்லாம் இப்பதான் நானே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாமே என் கண்ட்ரோல்ல இப்பதான் வந்திருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு கூட எனக்கு இப்பதான் வந்திருக்கு.
இந்த நாடகத்துல நீங்க தவறான வசனம் பேசினதுனால உடனே நானும் ஒரு தவறான வசனம் பேசினா என்னாகும் அந்த நாடகம்? சரி
இல்ல, அது சரியா வராது.
நாடகத்துல வந்து ரெண்டு பேர் நடிச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தர் வந்து தவறான வசனத்தை சொல்லிடுறாரு இல்ல வசனத்தை மறந்துடுறாரு, அப்ப நான் என்ன செய்யணும்?
அவருக்கு ஏதாவது ஹெல்ப்
பண்ணணும் இல்ல, அந்த தவறு வெளியில தெரியாத மாதிரி
வேற
நான் ஒரு நல்ல ஒரு வசனத்தை சொல்லி அந்த நாடகத்தை நடத்தி கொண்டே போயிடுவேன். ஆனா நாம இப்போ அப்படி செய்யறது இல்ல. சோ உன்னுடைய வசனம் தவறு, என்னுடைய கவனம் முழுவதும் அங்க போயிடுது. என்னுடைய கவனம் எப்போ அங்க போச்சோ என் மேல போகல. நீங்கள் சொன்ன அந்த தவறை சுட்டி காட்டுகிறேன், நீங்கள் சொன்ன அந்த வசனத்தை உடனே நான் பிடித்துக் கொள்கிறேன், அதையே அதன் பாதிப்பால் நான் பேச முற்படுகிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த நாடகத்தினுடைய ஒரு அந்த நிகழ்ச்சி என்பது
கெட்டு விடுகிறது
இல்லையா? சோ இட் இஸ் நாட் பிளசன்ட். இது யாருக்குமே வந்து ரொம்ப அழகா இல்லை. இப்ப உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் வந்து தவறு செஞ்சிடுறாங்க, அதுக்காக நான் கோவப்படுறேன். அப்ப கோபம் எப்படி சரி? கோபமும் சரி கிடையாது, அது தவறு தானே. என்னுடைய பங்கை பொறுத்த வரைக்கும் நானும் தவறு செஞ்சிட்டேன். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துலதான் நாம என்ன சொல்றோம்னா, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, என்னை சுத்தி இருக்கிறவங்க நடந்துக்கிற விதம் எனக்கு பிடிக்கல, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அதுக்கு காரணம் இந்த நாடகத்தினுடைய இந்த காட்சிகளை கெடுக்கிறது யாரு? நாம தான். நீங்க தவறு செஞ்சிட்டீங்க, ஆனா இப்போ என்னுடைய வசனம் பேச வேண்டிய நிலை, நான் சரியான வசனத்தை பேசணும், உங்களுடைய தவறு வெளியே தெரியாத மாதிரி இருக்கணும், இந்த நாடகத்தை சரியான வழியில நாம கொண்டு போகணும் இல்லையா? ஆனா நாம அது செய்யறதுல ஒவ்வொரு விஷயங்களிலும், அதாவது நமக்கு தெரிந்தவர்கள் என்று கிடையாது, நாம வந்து வெளியில போகும்பொழுது நமக்கு முன்னாடி சரியாக ஓட்டி கொண்டு போகாத டிரைவர்ஸ் எப்படி ஓட்டுறாங்க பாரு, ஏன் ஒன் வேல வராங்க, ஏன் வரிசையில நிக்கல, இப்படி பல விதமாக நாம் வந்து மற்றவர்களை பற்றி கருத்துக்களை எண்ணங்களின் மூலமாக வார்த்தைகளின் மூலமாக சொல்லிக்கொண்டே போறோம். நம்முடைய கவனம் முழுவதும் அவர்கள் மீது போகும் பொழுது நம்முடைய வசனத்தின் மீதும் நாம் எதை பேச வேண்டும் என்பதின் மீதும் நம்முடைய கவனம் சிதறி போகிறது. இதை நாம கண்டிப்பா நிறுத்திடணும். நாம இதை முயற்சி செஞ்சு பார்க்கணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் வர வேண்டும், மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க வேண்டும் அப்படின்ற முயற்சியில இறங்கி இருக்கோம். சோ நம்முடைய கவனம் நம்மேல இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நாம விலகி இருக்கணும். அதுக்காக அதை பார்க்காம இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நான் கூட தான் பாக்குறேன், பல விஷயங்களை கேட்கிறேன், சிக்னல்ல நிக்கும் போது டிராபிக்ல பாக்குறேன். ஆனால் எல்லோருமே அதை ஏதோ ஒரு விஷயத்திற்காக தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறாங்க, இல்ல ஒன் வேல போறாங்க, இல்ல வரிசையில நிற்காமல் முந்தி அடிச்சுட்டு போறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அதற்கான காரணம் ஏதாவது ஒன்று இருக்கு, அவ்வளவுதான் நாம பாக்குறோம். ஆனா அதை பற்றி நாம ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை வைத்து என்னுடைய மனதினுடைய நிலை என்பது மேலும் கீழுமாக ஆக வேண்டியதும் அவசியம் இல்லை.
அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியல அப்படின்ற ஒரு பட்சத்துல நான் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்றேன் அப்படின்னா அது அவங்களுக்கு நான் செய்யற நல்லது.
அவங்களுக்கு தெரியலன்னு இல்ல, அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தவறே செய்யவில்லை. அப்படி அவர்கள் செய்யறாங்க அப்படின்னா அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, அந்த காரணத்தை நாம தெரிஞ்சுக்கணும்.
இப்ப ஒருத்தங்க அந்த மற்றவங்க அப்படின்றது வந்து யாரோ கிடையாது, நமக்கு தெரிஞ்சவங்க இல்ல நமக்கு நெருங்கினவர்கள் உறவுக்காரர்கள் அப்படியே வச்சுப்போம். இப்ப அவங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நான் கண்டிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா?
இப்போ தவறு சரி அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா எனக்கு அவங்க செஞ்சது தவறாப்பட்டது, அது உங்களுடைய கருத்து. ஆனா பெரும்பான்மையில பாத்தீங்க அப்படின்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அது தவறே கிடையாது. சோ இப்படித்தான் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் வந்து நாம நுழைஞ்சிட்டே இருக்கோம். இவங்க இப்படி பேசி இருக்கணும், இவங்களுக்கு வந்து டீசன்சி கிடையாது, பேசுகிற முறை தெரியாது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் பேசி இருக்க கூடாது அப்படின்னு நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவை எல்லாமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் வரையறுத்து கொண்டிருக்கிற விஷயங்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன பேசுகிறார்களோ, அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ, எப்படி செய்கிறார்களோ, அவர்களுடைய ரோல் கேத்த மாதிரி, அவர்களுடைய பங்கு கேத்த மாதிரி அவர்கள் சரியாகவே செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப குழந்தைங்க தவறு செய்யறாங்க அப்படின்னா கூட, எந்த காரணத்தினால் அவன் இதை செய்யறான், அந்த குழந்தை ஏன் அதை செஞ்சிருக்கு, ஏன் அந்த குழந்தை அந்த தவறு செய்தது அப்படின்னு நாம நினைக்காம, நம்முடைய ஒரு பேரண்டிங் ஸ்கில்ல, ஒரு தாயாக நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யல, இதை வந்து ஊர்ல இருக்கிறவங்க இந்த சமூகம் எப்படி பார்க்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில இந்த குழந்தையை நான் திருப்தியாகணும், இந்த குழந்தையை நான் நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நாம செய்யறோம். ஆக்சுவலா வந்து அந்த குழந்தை தவறு செய்கிறது அப்படின்னா கூட, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, அதனுடைய மனசுக்குள்ள என்ன ஒரு வலி இருக்கு, எதனால இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்தான், அதையெல்லாம் நாம் ஆராய வேண்டும். அதற்காக அவருக்கு வழிகாட்ட வேண்டும். அந்த காரணத்தை கண்டறியணும், அந்த காரணத்தை வந்து அவங்க கிட்ட இருந்து விளக்கணும், அப்பொழுது அவங்க செய்ய மாட்டாங்க. நம்ம ஆஸ் எ ரோலா கூட, ஒரு தாயாக இருக்கும் பொழுது கூட, தாயாக நான் எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறத விட, அந்த குழந்தையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை நான் எப்படி மாற்ற வேண்டும், அதுலதான் என்னுடைய கவனம் இருக்கு. ஒரு தாயாக நான் அன்பை கொடுக்க வேண்டும், ஒரு தாயாக அந்த குழந்தைக்கு நல் வழியை காட்ட வேண்டும், ஒரு தாயாக அது சரியான முறையில் வளர்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும்.
ஒரு தாயா வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்படியே அது அந்த அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு ஒரு ஈடுபாடு, ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு. அந்த இன்வால்மெண்ட் இருக்க கூடாது சொல்றீங்களா? அதாவது தாய் அப்படின்னா நான் ஒரு ரோல், என்னோட பங்கு, அது எப்படி முடியும்? ஏன்னா ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது, அதுக்குள்ள எவ்வளவு ஒரு பற்றுதல் இருக்கு, எவ்வளவு ஒரு ஐக்கியம், இன்வால்மெண்ட் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்.
ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில இருப்பது வந்து மிக தூய்மையான அன்புன்னு சொல்லலாம். நாம வந்து பற்றையும் அன்பையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பற்று என்பது வேறு, அன்பு என்பது வேறு. பற்றுல வந்து எதிர்பார்ப்பு இருக்கு, நான் எப்படி நினைக்கிறேனோ அந்த மாதிரி என்னுடைய குழந்தையும் நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கல அப்படின்னா அதுக்கு ஏற்படுகிற அத்தனை வலியையும் நானும் அனுபவம் செய்வேன். இப்போ அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற அந்த உறவுல கூட எதிர்பார்ப்பு இல்லாததுதான் அன்பு. பற்று அப்படின்றது வந்து நல்லதில்லை, ஏன்னா அந்த குழந்தைக்கு வலி அப்படின்னா நானும் வலியை அனுபவிக்கிறேன். நான் வலியில இருக்கும் பொழுது என்னால அந்த குழந்தைக்கு எப்படி உதவ முடியும்? உதவ முடியாது. அன்பு என்பது என்ன அப்படின்னா, இது என்னுடைய குழந்தைதான், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அதனுடைய வாழ்க்கையை சரியாக நடத்துவதற்கு. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை மனவேதனையோ வலியோ ஏற்பட்டு இருந்தால், அதற்கான காரணம் என்ன என்பதை நான் கண்டறிய வேண்டும். ஏன் அந்த குழந்தை தப்பு செஞ்சிருக்கு, ஏன் அந்த குழந்தை இந்த வழியில இருக்கு அப்படின்றத வந்து என்னால யோசிக்க முடியும் அப்படின்னா, எப்போ அது முடியும்னா, எனக்கு வலி இல்லாதப்போதான் நான் அதை யோசிக்க முடியும், அந்த குழந்தைய அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க முடியும். சோ அதுதான் அன்பு.
இப்படி இருந்தா அது ஒரு மெக்கானிக்கல் லைஃப் மாதிரி இருக்காதா?
ஆக்சுவலா சொல்ல போனா இப்போ நாம வாழ்ற வாழ்க்கை தான் மெக்கானிக். ஏன் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட யாராவது கோவப்பட்டாங்க அப்படின்னா உடனே நம்முடைய ரியாக்ஷன் என்ன? தெரிஞ்ச விஷயம் யாருமே சொல்லி கொடுக்க வேண்டாம். கோவப்பட்ட உடனே ஒன்னு நாம திரும்ப கோவப்படுவோம், இல்ல அழ ஆரம்பிச்சிருவோம், துக்கப்படுவோம். சோ இது ரெண்டுதான் நமக்குள்ள வந்து சாய்ஸே இல்லை. ஆனா நம்முடைய மனது என்பது படைப்பாள். எப்படிப்பட்ட எண்ணங்கள் வேண்டுமோ, எப்படிப்பட்ட உணர்வுகள் வேண்டுமோ, அதை நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உருவாக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுதுதான் யார் கோபப்பட்டாலும் சரி, யார் எதை சொன்னாலும் சரி, என்னுடைய மகிழ்ச்சி என்பது என்னுடையது, இந்த நிமிடம் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு அதுக்கேத்த மாதிரி எண்ணத்தை நான் உருவாக்க முடியும். அதாவது படைப்பாளியினுடைய திறன் என்பது அங்கதான் இருக்கு இல்லையா. இப்போ நம்முடைய மனது அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெரிய ஆசிரியன் மாதிரி, நம்முடைய மனதுக்குள்ளேந்து ஒரு குரல் ஒன்று கேட்கும், இது சரி, இது தவறு, இதை செய்யாதே, இதை செய் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் கேட்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில தேவையற்ற பழக்க வழக்கங்கள், அது வந்து சிகரெட் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல குடிப்பதாக இருந்தாலும் சரி, முதல் தடவை வந்து நிச்சயமாக அவர்களுடைய மனது வந்து எச்சரிக்கை செய்யும், இது வேண்டாம், இது தேவையில்லை, இது நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லும். ஆனா நாம என்ன செய்யறோம்னா, நமக்கு இப்போ தேவை இதுதான், இந்த மகிழ்ச்சி தான் அப்படின்னு அந்த மனதினுடைய அந்த குரலை ஓலத்தை நாம் என்ன பண்றோம்னா நிராகரிச்சுட்டே வரும். சோ அப்படி நிராகரிக்க நிராகரிக்க என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒவ்வொரு சமயமும் நம்முடைய மனது இது செய்யாதுன்னு சொல்லும் பொழுதும் நாம் அதை ஒதுக்கி வைக்கிறோம். அப்போ மெதுவாக அது எதை சொல்ல வேண்டுமோ, எந்த தருணத்தில் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லாமல் நிறுத்தி விடுகிறது. அப்போதான் நமக்கு எப்போ தேவையோ அப்போ என்னால ஒரு முடிவை எடுக்க முடிவதில்லை. ஒரு நல்ல முடிவு வேணும் அப்படின்னு நம்ம எத்தனை பேரை கேட்கிறோம் இல்லையா, நீங்க சொல்லுங்க, நான் செய்யறது சரியா தப்பா நீங்க சொல்லுங்க அப்படின்னு பல பேரை கேட்கிறோம். ஆனா யாருமே நமக்கு தேவையில்லை. நாம் உன்னிப்பாக நம்முடைய மனது சொல்கிற விஷயங்களை முடிவை கேட்க முடிந்தால் மட்டும் போதும், நமக்கு அது சரியா தவறா, செய்யலாமா வேண்டாமா என்று நமக்கே தெரிந்துவிடும். நமக்குள்ளே ஒரு ஆசிரியர் இருக்கிறார், ஒரு குரு இருக்கிறார். அந்த குரலை கேளுங்கள். அந்த குரலின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக, மிக எளிதாக, சுலபமாக வாழ முடியும்.
நம்ம எல்லாருமே வந்து இவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு தான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனும் சரி டைமும் சரி எல்லாமே அதுலயே போயிடுது. ஆனா முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அடுத்தவங்களை குறை சொல்றத விட்டுடணும் அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியில ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. இதுல நம்ம முக்கியமா எடுக்க வேண்டிய முயற்சி என்ன அப்படின்னா, ஒண்ணு என்னன்னா, அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது அவங்க மாத்திக்க கூடிய சூழ்நிலை வரும்போது அவங்க மாறிப்பாங்க, அவங்கள குற்றம் குறை சொல்ற வேலையும் நம்மளுக்கு கிடையாது அப்படின்றத பத்தி தான் சகோதரி ரொம்ப அழகா சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் கேக்குது, அதுதான் நம்ம ஆசிரியர்னு சொன்னாங்க. அது என்ன சொல்ல வருது அப்படின்றத நம்ம நிறுத்தி நிதானமா கேட்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப அழகா சொன்னாங்க. கண்டிப்பா இந்த முயற்சி நம்ம எல்லாருமே எடுக்கலாம். இதை தவிர வேற ஏதாவது கேள்விகள் நீங்க கேட்கணும்னா எங்களுக்கு நீங்க தாராளமா எழுதி அனுப்பலாம். தொலைபேசியின் மூலமா கூட நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி